நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் திரு முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் இந்திய விவசாயத்தில் பறவைகளின் பங்கு பகுதி இரண்டை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். நேயர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். செப்டம்பர் 2 மாலை நமது புதுகை பண்பலையில் ஒளிபரப்பான இந்திய விவசாயத்தில் பறவைகளின் பங்கு என்ற எனது உரையை கேட்ட நண்பர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். அந்த நிகழ்ச்சி அவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பறவைகளின் முக்கியத்துவத்தை அவர் நன்கு உணர்ந்து கொண்டதாகவும் குறிப்பாக உன்னிக்கோக்கு விவசாயத்தின் நண்பன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதாகவும் அறிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பறவையில் பூச்சிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்துமா, அவற்றின் மூலம் வேறு ஏதாவது மிகப்பெரிய நன்மைகள் விவசாயத்திற்கு உண்டா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அவர் மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் பல நண்பர்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டுள்ளனர். இந்த உரையாடலில் அவர்களுக்கான பதிலை நான் தெரிவிக்கிறேன். கடல் பறவைகளால் மட்டுமே உலகில் மிகப்பெரிய பணக்கார நாடாக உருமாறிய ஒரு நாட்டை பற்றி நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1970 காலகட்டத்தில் தனிநபர் வருமானம், அதாவது 41 லட்சம் தனிநபர் வருமானம் பெற்ற நாடாக அது விளங்கியது. சவுதி அரேபியாவை விட மிக பணக்கார நாடாக அது விளங்கியது. அது எந்த நாடு, அது எங்கு உள்ளது, தற்போது அதனுடைய நிலைமை என்ன என்பது என்னுடைய உரையாடலின் பிற்பகுதியில் உங்களுடன் விளக்குகிறேன். இதற்கிடையில் நாம் வாருங்கள் இந்திய விவசாயத்தை பற்றி பார்ப்போம். 1950 காலகட்டத்தில், அதாவது பசுமை புரட்சி தொடங்கிய காலகட்டத்தில் நாம் மெதுவாக இரசாயன உரங்களை பயன்படுத்த தொடங்கினோம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. குறிப்பாக யூரியா, டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட், என்பிகே என்று சொல்லப்படுகின்ற நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவற்றை நாம் அதிக அளவில் விவசாய நிலங்களில் பயன்படுத்த தொடங்கினோம். இன்றளவும் நாம் அதை ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டு தான் வருகிறோம் என்பது மிகவும் கசப்பான ஒரு உண்மையாகும். 1950 காலகட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட இது 16% அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. உதாரணமாக என்பிகேவை எடுத்துக்கொள்வோம். 2020 காலகட்டத்தில் 127 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தினோம். அதுவே 2021 காலகட்டத்தில் 137 கிலோவாக அது மாறியது. 2021 காலகட்டத்தில் மட்டுமே இந்தியர்கள் பயன்படுத்திய இரசாயன உரம் அளவு எவ்வளவு என்று கேட்டால் தலை சுற்றும். ஆம் நண்பர்களே, கிட்டத்தட்ட 67 லட்சம் மெட்ரிக் டன் இரசாயன உரங்களை நாம் 2021 மட்டுமே பயன்படுத்தியுள்ளோம். இன்னொரு ஆய்வு குறிப்பு என்ன கூறுகிறது என்றால், கடந்த 10 இந்தியர்கள் பயன்படுத்திய இரசாயன உரங்களின் மொத்த அளவு எவ்வளவு தெரியுமா? 500 லட்சம் மெட்ரிக் டன். இதில் குறிப்பாக யூரியா மட்டுமே 300 லட்சம் மெட்ரிக் டன். நாம் அனைவரும் அறிந்தது தான், யூரியாவில் கிட்டத்தட்ட 41% நைட்ரஜன் சத்து உள்ளது. இவ்வளவு உரங்களை, இரசாயன உரங்களை நாம் தெளிக்கும் போது நிலங்களுடைய தன்மை எவ்வாறு மாறுபடும் என்பது எண்ணி பார்க்க முடியாத பயத்தினை நம்மிடையே விதைக்கிறது. விளைநிலங்களில் சத்து குறைபாடு என்பது இந்தியாவில் மட்டும் நிகழும் பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதும் இது காணப்படுகிறது. ஆனால் அதற்கான தீர்வு நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்பதை வைத்து தான் இருக்கிறது ஒரு எதிர்கால சந்ததியின் வாழ்க்கை முறை. நம்முடைய சுற்றுப்புற சூழல், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் கால்நடைகளின் ஆரோக்கியம், இவை அனைத்திற்கும் மூல காரணமாக விளங்க இருப்பது இந்த இரசாயன உரங்களே ஆகும். ஒரு நல்ல உதாரணம் கூற வேண்டுமென்றால், 1830 காலகட்டத்தில் அமெரிக்கர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டனர். அமெரிக்க விளைநிலங்களில் இந்த ஊட்டச்சத்துக்கள் மிக அதிக அளவு குறைந்துவிட்டது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் சத்துக்கள் அதிக அளவு குறைந்துவிட்டது. இதனால் அவர்களுடைய விவசாய நிலங்களிலிருந்து வரக்கூடிய விளைபொருள்களின் அளவு குறைந்துவிட்டது. இதை ஈடு செய்வதற்காக அமெரிக்கர்கள் இயற்கையான உரங்களையே நாடி சென்றனர். 1840 காலகட்டத்தில் குவானா என்று சொல்லப்படுகின்ற கடல் பறவைகளின் எச்சங்கள் இதற்கு மிகப்பெரிய மாற்றாக இருக்கும் என்பதை அவர்கள் கண்டுணர்ந்தனர். பெரு மற்றும் அமெரிக்க பகுதியில் இருக்கும் ஆள் இல்லாத தீவு பகுதிகளில் அவர்கள் சென்று இந்த கடல் பறவைகளின் எச்சங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களோட விவசாய நிலத்தில் சேர்த்து விவசாயத்தை செழிக்கை செய்தனர் என்பது வரலாறு. நண்பர்களே, இந்த உரையாடலின் தொடக்கத்தில் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடு பற்றி குறிப்பிட்டேன் அல்லவா, அதாவது 1 வருடத்திற்கு 41 லட்சம் தனி மனித வருமானம் உள்ள நாடு. ஆம், அந்த நாட்டின் பெயர் நவுரு. உலகின் 3வது சிறிய நாடு, அதாவது வாட்டிக்கன் மொனாக்கோவுக்கு அடுத்து 3வது வரக்கூடிய நாடு தான் இந்த நவுரு. இந்த நாடு மிகச்சிறிய மக்கள் தொகை கொண்டது. இது மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நாட்டின் சிறப்பு என்னவென்றால், பல ஆயிரம், அதாவது இது ஒரு தீவு நாடு. இந்த தீவு நாட்டை சுற்றி பல ஆயிரம் கடல் பறவைகள் பல ஆயிரம் வருடங்களாகவே அங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்து வந்தன. அவைகள் வெளியேற்றும் கழிவு, அதாவது எச்சம், அந்த எச்சமானது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பாஸ்பரஸ் மலைகளாகவே மாறிவிட்டது. இந்த தீவு பகுதி மக்களுக்கு அதை பற்றின அறிவோ சிந்தனையோ அதில் அதிக அளவு இல்லை. ஸோ அவர்களுடைய பொருளாதாரம் முற்றிலும் கடலை சார்ந்ததாகவே இருந்தது. ஸோ இது இந்த காலகட்டத்தில் ஜெர்மனியர்கள் மிக மெதுவாக இந்த நாட்டிற்குள் வருகிறார்கள். ஸோ அவர்கள் இந்த பாஸ்பரஸ் மலைகளை கண்டுணர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த அரசாங்கத்துடன், நவுரு அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பித்தார்கள். 1901 காலகட்டத்தில் பசிபிக் பாஸ்பேட் கம்பெனி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் வணிக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். 1970 காலகட்டத்தில் NPC என்று சொல்லப்படுகின்ற நவுரு பாஸ்பரஸ் கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது. இதிலிருந்து வரக்கூடிய வருமானம்தான் மக்கள் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் 1980 காலகட்டத்தில் பாஸ்பேட்டின் அளவு குறைய ஆரம்பித்தது. மேலும் அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் பிரிட்டன் இவை மூன்றும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, நவுரு நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதிக அளவு சுரண்டி எடுக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் இன்று பாஸ்பேட்டே சுத்தமாக அந்த பகுதியில் இல்லை. அதன் விளைவு என்ன ஆயிற்று? கடந்த 90 மக்கள் உழைக்காமலே அவர்களுடைய பாரம்பரிய தொழிலை மறந்து அரசாங்கம் கொடுக்கும் 41 லட்சம் ரூபாய் பணத்திலேயே வாழ்ந்து விட்டார்கள். ஸோ அதனால் என்ன ஆனது? அவர்களுடைய பரம்பரை தொழில் என்ன, எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதையே மறந்துவிட்டார்கள். மேலும் உலகில் அதிக அளவு குண்டான மக்கள், அதாவது சாப்பிட்டு உழைக்காமலே உடம்பில் கொழுப்பு தேறிய காரணத்தினால் குண்டான மக்கள் அதிக அளவு இருக்கும் நாடாக இன்று நவுரு உணரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக அளவு சர்க்கரை நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் உள்ள ஒரு நாடாக நவுரு கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் என்னவென்றால், இயற்கை நமக்கு கொடுக்கும் செல்வங்களை சராசரியாக அல்ல அழகான முறையில் நாம் பயன்படுத்தாவிட்டால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு, என்ன மாதிரியான பொருளாதார மற்றும் தனிநபர் இழப்புகள் ஏற்படும் என்பதற்கு நவுரு இன்றளவும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்தியாவை பொறுத்தவரை நம்ம பல ஆயிரக்கணக்கான கடல் பரப்புகள் உள்ளது. இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜன், வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடற்பரப்புகளில் ஆயிரக்கணக்கான பறவைகள், ஈவன் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு வருடமும் வந்து செல்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் நவுரு தீவை போல நம்மிடம் தீவுகள் இல்லாத காரணத்தினால் அவள் கடற்கரை ஓரங்களிலேயே தங்கியிருக்கின்றன. குறிப்பாக லட்சத்தீவில் ஒரு சில பகுதிகளில் இந்த பறவைகள் அதிக அளவு தங்குகின்றன. அங்கு குவானா என்று சொல்லப்படுகின்ற கடல் எச்சங்களை மக்கள் ஓரளவு பயன்படுத்தி வருகின்றார்கள். மற்ற பகுதிகளில் இந்த குவானா என்று சொல்லப்படுகிற கடல் எச்சங்கள் பெருமளவு நம்மால் கலெக்ட் பண்ண முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. இந்த கடல் பறவைகளின் எச்சங்கள் என்னாகிறது என்றால் கடலிலேயே கலந்து விடுகிறது. இந்த கடலிலேயே கலந்து விடுகின்ற காரணத்தினால் கடற்கரை ஓரங்களில் உள்ள சதுப்பு நில காடுகள் அல்லது அலையத்தி காடுகள், அப்படி இல்லைன்னா மாங்க்ரூவ் காடுகள் என்று சொல்லக்கூடிய காடுகள், பொதுவாகவே அவற்றுக்கு நைட்ரஜன் சத்து மண்ணிலிருந்து கிடைப்பதில்லை. ஏன்னால் கடற்கரையில் இருப்பதனால் அதை ஈடு செய்யும் வழியாக இயற்கை கொடுத்தது. இந்த பறவைகளின் எச்சங்கள் கடலில் கலக்கும்போது அதில் நைட்ரஜன் சத்தானது நேரடியாக இந்த மேங்க்ரூவ் காடுகள், அதாவது அலையத்தி காடுகள் உறிஞ்சிக்கொள்ள முடிகிறது. ஸோ அதனால தான் இன்றளவும் அலையத்தி காடுகள் மிகவும் பசுமையாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. சரி, நமக்கு குவானா என்று சொல்லப்படுகிற கடற்பறவைகளின் எச்சங்கள் இல்லை, அதை நம் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. வேறு ஏதாவது இதற்கு மாற்று வழி இருக்கிறதா என்று கேட்டால் கட்டாயமாக உண்டு. நாம் வளர்க்கும் கோழிகள், அந்த கோழிகளின் கழிவுகளில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்து ஓரளவு இருப்பதை அறிவியல் அறிஞர்கள் ஒற்றுக்கொள்கின்றார்கள். இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம், நம்மளுடைய கோழி பண்ணைக்கு வாருங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோழிப்பண்ணைகள் இருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. இந்த 50,000 கோழிப்பண்ணைகளின் மொத்த கோழிகளின் எண்ணிக்கை மட்டுமே 6 கோடி. ஒரு நாளைக்கு 6 கோடி கோழிகள் உற்பத்தி செய்யும் எச்சம் எவ்வளவு இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கழிவுப் பொருள் எவ்வளவு இருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இவ்வளவு கோழிகளின் எச்சம் என்றால் தமிழ்நாடு முற்றிலும் உள்ள கோழிப்பண்ணைகளிலிருந்து எவ்வளவு கோழிப்பண்ணைகளின் கழிவு வெளியேறும் என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த கழிவுகளை கொண்டு நாம் இயற்கையான முறையில் உரங்களை தயாரிக்கலாம். ரசாயன உரங்களுக்கு மிகப்பெரிய மாற்று இந்த கோழிப்பண்ணைகளிலிருந்து வெறும் கழிவு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் யதார்த்தம் என்னவெனில், நாமக்கல் பகுதிகளில் மட்டுமே இந்த கோழி கழிவுகளை பொது வெளியில் கொட்டிவிடுவதாகவும் அதனால் மிகப்பெரிய சுகாதார கேடு விளைவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திலும் பல வழக்குகள் இன்றளவும் உள்ளன. இந்த வழக்குகளை தொடர்புபடுத்தி ஒரு அரசாணையினை இப்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது 1/1/2023 பிறகு 5,000 மேல் கோழிகளை வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணை மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசாணையை பிறப்பித்துள்ளது. இன்று நாமக்கல் பகுதியில் உள்ள அனைத்து கோழி பண்ணைகளுக்கும் இந்த கட்டுப்பாட்டு ஆணையத்தினை பற்றிய விழிப்புணர்வு அச்சகங்கள் அடங்கிய புஸ்தகங்கள் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளன என்பது உண்மை. இன்றுதான் நாம் இங்கு நன்றாக சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. கோழிப்பண்ணையிலிருந்து வரும் கழிவுகளை கொண்டு மிகப்பெரிய அளவில் இயற்கை முறையில் நாம் ரசாயன உரங்களாக அவற்றை மாற்ற முடியும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. இதை மிக அதிக அளவில் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம், மற்றும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள்களும் மிக தரத்துடன் இருக்கும் என்பது உண்மையாகும். ஸோ அரசு மற்றும் விவசாய நண்பர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி இனிவரும் காலங்களில் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கையாக கோழிப்பண்ணை கழிவுகளிலிருந்து வரும் உரங்களை மாற்றாக நாம் பயன்படுத்தி ஒரு சுகாதாரமான அமைப்பினை நாம் உருவாக்க வேண்டும். விவசாயப் பொருட்களை அதன் மூலம் அதிக அளவு பெற வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.
நேயர்களே, இதுவரை மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு முனிவர் ச. சாண்டில்யன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.